Honorable Douglas Devanand.
Nandri Sabayalukku Thalamadangugindra Gaurava Urupinar Avargale. 2015 Aandin 5am Ilakka Thesiya Marundhugal Olungupaduthum Adhigara Sattathin Keel Rendam Olungu Vidhigal Thodarbana Vartagamaniyin Pragaram Kan Villagal Delivery Systemuthan Koodiya Villagal Thodarbaga 38 Vanigapper அங்கீகரிக்கப்பட்ட பெயர் மற்றும் உற்பத்தியாளர்களின் விவரத்துடன் அதிகூடிய சில்லறை விலையும் விற்கும்போது தெளிவான பற்றுச்சீட்டு ஒன்று வழங்குதல் வேண்டும் என்றும் பிரசுரிக்கப்பட்டிருந்தது. இவ்வொழுங்கு விதிகளை நான் வரவேற்கின்றேன். ஆனால் டெலிவரி சிஸ்டத்துடன் கூடிய வில்லை ஒன்றின் அதிகூடிய விலை ரூபாய் 17,000 ஆகவும் சாதாரண வில்லை ஒன்றின் மிக குறைந்த விற்பனை விலை ரூபாய் 1,800 ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டு பட்டுள்ளது. இந்த வில்லைகள் அனைத்தினதும் தரக்கட்டுப்பாடு மிகவும் கடினமான முறையில் உறுதிப்படுத்தப்படல் வேண்டும். இந்த தரக்கட்டுப்பாட்டினை அதிகார சபையினரும் அவ்வதிகார சபையின் ஊழியர்களும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடுடன் செய்கின்றார்களா என்பதை அமைச்சர் அவர்களும் கட்டாயம் கண்காணிக்க வேண்டும். இந்த கண் சிகிச்சை தொடர்பாக கடந்த 19 ஆண்டுகளுக்கு முன்பு காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலில் நான் பாதிக்கப்பட்டு எனது ஒரு கண் பார்வை இழந்திருந்தேன். அதேபோல் அதேவேளை இரண்டு கண்களிலும் இயற்கையாக சுரக்க வேண்டிய கண்ணீர் சுரக்காத காரணத்தினால் கடந்த 19 ஆண்டுகளாக எனது கண்களுக்கு செயற்கை கண்ணீரை விட்டு வருகின்றேன். ஆகையால் பார்வை பாதிக்கப்பட்டவர்களதும் கண் சம்பந்தமான உபாதைக்குள்ளானவர்களதும் பிரச்சனைகளை நான் நன்கு அறிவேன். கண் பார்வைக்காக போராடும் லட்சக்கணக்கான சாதாரண மக்கள் இந்த நாட்டில் வாழ்கின்றார்கள். எனவே அந்த மக்களின் பெயரால் அதிகார சபை ஊழியர்களிடம் நான் கேட்பது என்னவென்றால், சம்பளத்திற்காகவும் பணத்திற்காகவும் வேலை செய்வதை விடுத்து ஏழை எளிய மக்களின் கண் பார்வையை உறுதிப்படுத்தும் வகையில் தரக்கட்டுப்பாடு செய்து கண் வில்லைகளையும் மருந்து வகைகளையும் அவர்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் உங்களது கடமையை செய்ய வேண்டும் என்றும் இதை கௌரவ அமைச்சர் அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அடுத்ததாக 14/6/2017 இலக்கம் 20-23-30 உடைய அதிவிசேட வர்த்தகமானி அறிவித்தலின்படி ஒழுங்கு விதிகள் மருந்துகளை பதிவு செய்தலும் அவற்றிற்குரிய உரிமம் அளித்து கட்டணங்கள் அறவிடப்படுவது தொடர்பானதாகும். இது தொடர்பாக பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் இவ்வொழுங்கு விதிகளின் கீழ் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது, செயன்முறைப்படுத்துவதற்கான கட்டணம், மருத்துவ பரிச்சாத்தங்களுக்கான செயன்முறை கட்டணங்கள், சான்றிதழ்களுக்கான கட்டணங்கள், உரிமத்துக்கான கட்டணம், ஏனைய அங்கீகாரங்களுக்கான கட்டணங்கள், மருந்துகளின் பகுப்பாய்வுகளுக்கான கட்டணங்கள், மேலும் இது தொடர்பான கட்டணங்கள் அட்டவணைப்படுத்தி விவரிக்கப்பட்டுள்ளன. நான் இங்கு குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், இவ்வாறான சிக்கலான செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்தும் போது காலதாமதமின்றி தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வொழுங்கு விதிகளின் கீழ் அனுமதிகளை பெறுவதற்காக ஏராளமான நிறுவனங்கள் கியூவில் காத்து நிற்பதாக கேள்விப்படுகின்றேன். இந்த தேக்க நிலைக்கு உடனடியாக நிவாரணம் காணப்பட வேண்டும். இது தொடர்பாக கௌரவ அமைச்சர் அவர்கள் தனது கரிசனையை செலுத்தி தீர்வு காண்பார் என்று நம்புகின்றேன். அடுத்தது, வடமாகாணத்தில் குறிப்பாக யாழ்ப்பாண நகரத்தில் மாத்திரமே ஒசுசலா விற்பனை நிலையம் இருப்பதாக அறிகின்றேன். கடந்த 30 ஆண்டுகளாக மக்கள் உடற்காயத்திற்கும் உலக்காயத்திற்கும் மருந்து தேடியும் பரிகாரம் தேடியும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். எனவே வடமாகாணத்தில் உள்ள எல்லா பிரதான வைத்தியசாலை வளாகங்களிலும் ஒசுசலா விற்பனை நிலையத்தின் கிளைகளை திறந்து அந்த மக்களின் உடற்காயங்களுக்கு நியாயமான வழிகளிலும் இலகுவான வழியிலும் மருந்துகள் கிடைப்பதற்கு வழிவகை செய்து உதவுமாறு அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். அத்தகைய முயற்சிகளுக்கு நாங்கள் சகல ஆதரவுகளையும் வழங்க தயாராக உள்ளோம். அடுத்தது, 2006 12 இலக்க முத்திரை தீர்வை விசேட ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழ் கட்டளை தொடர்பான விவாதம் தொடர்பாக சில கருத்துக்களையும் கூற விரும்புகின்றேன். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தின் கீழ் அசையும் அசையா சொத்துக்கள் மீதான முத்திரை தீர்வை மாகாண சபைகளுக்கு அதிகார பரவலாக்கம் மூலம் கையளிக்கப்பட்டது. வடமாகாண சபை நீண்ட காலமாக இயங்கா தன்மையில் இருந்ததாலும் நீண்டகால மக்களுடைய பிரதிநிதிகள் இல்லாதபடியினாலும் மாகாண சபை இறவெறி சட்டத்தை 2015 இயற்றியது. அதனால் 2014 முற்பட்ட காலத்திற்கான முத்திரை தீர்வை மத்திய அரசின் திரட்டு நிதியில் வரவு வைக்கப்பட்டது. 2010 வரை உள்ளூராட்சி நிறுவனங்களே முத்திரை தீர்வையை வடமாகாணத்தில் கையாண்டன. இருப்பினும் 2011-2014 வரை சேகரிக்கப்பட்ட ரூபா 1,202 மில்லியன்களை மாகாணத்திற்கான குறித்த அபிவிருத்தி திட்ட மானியமாக மத்திய அரசாங்கம் வடமாகாண சபைக்கு நிதி ஆணக்குழுவின் சிபாரசின் மீது விடுவித்ததாக அறிகின்றேன். இந்த ரூபா 1,202 மில்லியன்களையும் வடமாகாணத்தில் உள்ள உள்ளூராட்சி சபைகளுக்கு அச்சபையின் கீழ் நடைபெற்ற முத்திரை தீர்வைக்கான தொழிற்பாடுகளின் விகிதாசாரப்படி பகிர்ந்தளிக்கப்பட்டதாகவும் தெரிய வருகின்றது. 2015 முதல் அரை இறையாண்டுக்கான முத்திரை தீர்வையாக 133 மில்லியன் ரூபாய்கள் சேகரிக்கப்பட்டதாகவும் அந்த ஆண்டின் ரெண்டாவது அரை இறுதியாண்டுக்கான முத்திரை தீர்வைக்காக ரூபா 188 மில்லியன்கள் சேகரிக்கப்பட்டதாகவும் தெரிய வருகின்றது. இத்தொகையில் முதல் அரவாசி இறையாண்டிற்கான ரூபா 133 மில்லியன்கள் இதுவரை அரசாங்கத்தினால் வடமாகாண சபைக்கு அனுப்பி வைக்கப்படவில்லை என்றும் தெரிய வருகின்றது. எனவே கௌரவ நிதியமைச்சர் அவர்கள் இந்த ரூபா 133 மில்லியன்களை வடமாகாண சபைக்கு விடுவித்து உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த விவாதத்தில் மேற்கூறிய என்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கு அனுமதி அளித்ததற்கு நன்றி.
ஹானரபிள் அரவிந்த் குமார்.
தேங்க்யூ சார். அவைக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் உறுப்பினர் அவர்களுக்கு எனது நன்றியை கூறிக்கொண்டு இன்று இடம்பெற்று கொண்டிருக்கும் வரிகள் தொடர்பான விவாதத்திலே எனது கருத்தை முன்வைப்பதற்கு கிடைத்த வாய்ப்பிற்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இன்று ஒவ்வொரு நாட்டை பொறுத்த அளவிலும் வரி விதிப்பதும் மக்களிடமிருந்து வரிகளை அறவீடு செய்வதும் தேவை என்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. விசேடமாக நாங்கள் மேலைத்தேய நாடுகளை எடுத்துக்கொண்டால் அங்கே வாழ்பவர்களுக்கு பல்வேறு வகையிலான சலுகைகள், பல்வேறு வகையிலான நலன்புரி திட்டங்கள், பல்வேறு வகையிலான ஏனைய உதவிகளும் ஒத்தாசையும் அரசாங்கத்திலிருந்து கிடைக்கின்றது. ஆனால் அவ்வாறு ஒருபுறத்தில் அரசாங்கம் இவ்வாறான வாய்ப்புகளை அங்குள்ள மக்களுக்கு வழங்கினாலும் இன்னொரு புறத்திலே அவர்களின் வருமானத்திலே ஒரு பாரிய தொகையை வரியாக அறவீடு செய்கின்றது. இருந்தாலும் கூட அங்குள்ளவர்கள் இந்த வரியை மிக மகிழ்வோடு மிக சந்தோஷமாக அரசாங்கத்திற்கு செலுத்துகின்றார்கள். அதற்கு காரணம் அவர்களுக்கு பல்வேறு வகையிலே அரசாங்கத்திலே இருந்து வெவ்வேறு வகையான நலன்புரி திட்டங்கள், சலுகைகள், வாய்ப்புகள் என்று வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் எமது நாட்டை பொறுத்தளவிலே இந்த நிலைமை மாறுபடுகின்றது. எமது நாட்டிலும் கூட நாங்கள் வரி அறிவீட்டை மேற்கொள்கின்றோம். பல்வேறு வகையான வரிகளை நாங்கள் அறவிடுகின்றோம். இந்த இவ்வாறு அறவீடு செய்யும் இந்த வரிகளுக்கு மத்தியிலே வரி கட்டுபவரின் இடையிலே பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். வரி கட்டுபவர்கள் பல்வேறு வகையிலே சிரமப்படுவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எமது நாட்டை பொறுத்தளவிலே ஒரு வளர்ந்து வரும் நாடு, பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுக்கும் ஒரு நாடு. அந்த வகையிலே எமது மக்கள் பல தரப்பினர்களாக இந்த நாட்டிலே வாழ்ந்து வருகின்றார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மிக குறைவான வருமானத்தை பெறும் கீழ் வர்க்கத்தினர், மிதமான வருமானத்தை மேற்கொள்ளும் நடுத்தர வர்க்கத்தினர், அதிலும் இன்னும் ஒரு படி மேலே போய் பார்க்கும்போது மேல் நடுத்தர வர்க்கத்தினர் என்று இன்னும் ஒரு வர்க்கத்தினர், அதற்கடுத்தபடியாக மேல் வர்க்கத்தினர். ஆகவே இவ்வாறு பல்வேறுபட்ட மக்கள் வாழும் இந்த நாட்டிலே இயல்பாகவே குறைந்த வருமானத்தை பெறும் மக்களிடமிருந்து வரிகள் அறவிடப்படுவதில்லை. ஏனெனில் அவ்வாறு வரிகள் கட்டுவதற்கோ அல்லது அவர்களிடமிருந்து வரிகளை அறவீடு செய்வதற்கான அந்த நிலைமை இல்லாத காரணத்தினால் குறைந்த வருமானத்தை பெறுபவர்கள் வரி கட்டுவதில்லை. இது எமது நாட்டை பொறுத்தளவிலே ஒரு சாதாரண விடயம் என்று நான் சொல்லுகின்றேன், அது சரியான விடயமும் கூட. ஆனால் நடுத்தர வர்க்கத்தை பொறுத்தளவிலே இந்த நாட்டில் அதிக அளவான வரியினை செலுத்துபவர்களாக இருக்கின்றார்கள். நடுத்தர வர்க்கத்தினர் வரியிலே இருந்து தப்பித்து கொள்ள ஒரு முடியாத ஒரு நிலைமை இந்த நாட்டிலே இருக்கின்றது. அதற்கு காரணம், நடுத்தர வர்க்கத்தினர் அனைவரும் தொழில் செய்பவர்களாக இருக்கின்றார்கள். தொழில் செய்பவர்களுக்கு அவர்களின் வருமானம் பதிவீடு செய்யப்படுகின்றது. அது பதிவு செய்வதன் காரணத்தினால் வருமானத்தை ஒழிப்பதற்கோ அல்லது வருமானத்தை குறைத்து காட்டுவதற்கான ஒரு நிலைமை இல்லாத தன்மையில் அவர்களிடமிருந்து வரி அறவீடு செய்வது கிரமமாகவும் சரியாகவும் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் வரியை கட்டாயமாக செலுத்த வேண்டிய உயர்தர வர்க்கத்தினர் மத்தியிலே, பெரும் செல்வந்தர்கள் மத்தியிலே மிக பாரிய அளவான வியாபாரத்தை மேற்கொள்பவர் மத்தியிலே இந்த நிலைமை வேறுபடுகின்றது. பல்வேறு வகையிலான தந்திரோபாயங்களை பாவித்து உயர்தர வர்க்கத்தினர், உயர்தரத்தினர் அல்லது பெரும் வியாபாரிகள் வரி செலுத்துவதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகின்றார்கள். அவர்களின் வருமானம் எங்கும் சரியாக பதிவீடு செய்யப்படுவதில்லை. பல்வேறு வங்கிகளிலே பல்வேறு விதமான கணக்குகளை வைத்து இருக்கின்றார்கள். வருமான வரி கணக்கு காட்டும் போது ஒரு வங்கியின் கணக்கையோ அல்லது இன்னும் ஒரு வங்கியின் கணக்கையோ மாத்திரம் காண்பித்து, இதுதான் எங்களது வருமானம், இதுதான் எங்களது உழைப்பு என்ற வகையிலே உண்மைக்கு புறம்பான தகவல்களை வழங்கி வரி செலுத்துவதிலிருந்து தப்பித்துக் கொள்ளுகின்றார்கள். ஆகவே இந்த நிலைமையை நாங்கள் மாற்ற வேண்டும். இந்த நிலைமையை மாற்றுவதற்கு நாம் வருமான வரி திணைக்களத்தை நாங்கள் இன்னும் சக்திமயப்படுத்த வேண்டும், நவீனமாக மாற்ற வேண்டும், புதிய தொழில்நுட்பங்களை நாங்கள் புகுத்த வேண்டும். புதிய தொழில்நுட்பங்களின் ஊடாக வரி கட்டுவதிலிருந்து தப்பித்துக் கொள்வர்களை நாங்கள் வரி கட்டுவதற்கான அந்த நிலைமையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். இன்று ஆங்கிலத்தில் ஆன்லைன் சிஸ்டம் என்று சொல்வார்கள். இவ்வாறு அந்த ஆன்லைன் சிஸ்டத்தை நாங்கள் மிக தீவிரமாக எமது வருமான வரி திணைக்களத்திலே ஏற்படுத்த வேண்டும். எந்தெந்த வங்கியிலே யார் யாருக்கு கணக்கு இருக்கின்றதோ, எங்கெந்த வங்கியிலே அல்லது எந்தெந்த நிதி நிறுவனத்திலே அவர்கள் தங்களது சேமிப்புகளை, மேலதிகமான சேமிப்புகளை முடக்கி வைத்திருக்கின்றார்களோ, எங்கெங்கு தங்களது வருமானத்திலே அல்லது தங்களது சேமிப்புகளை ஒழித்து வைத்திருக்கின்றார்களோ, இவற்றை வெளிக்கொண்டுவதற்கு ஏதுவாக எமது இந்த துறை நவீனமயப்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு நவீனமயப்படுத்த போது உண்மையிலேயே மேலதிகமான வருமானம் வந்து சேரும். வரியிலே இருந்து தப்பித்துக் கொள்வர்களை வரி கட்டுவதற்கு நிர்பந்திக்கும் ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்த முடியும். இவ்வாறு செய்யும் போது நடுத்தர வர்க்கத்தினருக்கு, மிக சிரமத்தோடு வாழும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு நாங்கள் பல்வேறு சலுகைகளை வழங்கக்கூடியதாக இருக்கும். வருமானத்திற்கேற்ப வரி வந்து சேரும்போது அது ஏழை மக்களுக்கு பல்வேறு சலுகைகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு ஏதுவாக அது அமையும். இன்று கௌரவ மங்கள சமரவீர் அவர்கள் நிதியமைச்சர் என்ற ஒரு பாரிய பொறுப்பினை ஏற்றிருக்கின்றார். நிதி அமைச்சு என்பது ஒரு நாட்டின் முதுகெலும்பாக பார்க்கின்றேன். ஒரு மனிதனின் இதயம் எந்த அளவிற்கு மிக முக்கியமானதோ அதற்கு ஒப்பாகத்தான் நிதியமைச்சு இருக்கின்றது. நிதியமைச்சு சரியாக இயங்கினால் ஒரு நாட்டின் பொருளாதாரம் சரியாக அமையும். நிதியமைச்சு சரியாக இயங்கும் போது மக்கள் மகிழ்வோடு வாழும் ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்த முடியும். இயல்பாகவே மக்கள் சந்தோஷமாக வாழும் ஒரு சூழ்நிலையை நாங்கள் ஏற்படுத்த முடியும். அவ்வாறு இருக்கும்போது நிதியமைச்சு சரியாக இயங்க வேண்டும். அந்த ஒரு பாரிய பொறுப்பை எமது புதிய நிதியமைச்சர் கௌரவ மங்கள சமரவீர் அவர்கள் ஏற்றிருக்கின்றார். எனக்கு தெரியும், ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர், பல்வேறு அமைச்சுக்களிலே கபினட் அந்தஸ்தோடு கூடிய பொறுப்பை வைத்தவர், எமது நல்லாட்சியிலே வெளிநாட்டு அமைச்சர் என்ற ஒரு பாரிய பொறுப்பை ஏற்று திறம்பட செய்து காட்டியவர், பொருத்தமான ஒருவருக்கு இப்பொழுது நிதியமைச்சு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இவர் நிதியமைச்சை பாரம் எடுத்த குறுகிய காலத்திலே பல்வேறு சலுகைகள் ஏற்படும் நல்ல திட்டங்களை முன்வைத்து வருவதை நாங்கள் பெரிதாக வரவேற்க வேண்டும். நாட்டு மக்கள் அவரின் செயல்பாடுகளை ஏற்றுக்கொண்டிருப்பதை, மக்களிடமிருந்து வரும் தகவல்கள் அதனை சொல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது, கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையிலே அவரால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு பாரிய வரிச்சலுகை தான் சிறிய ரக வாகனங்களுக்கான விலை குறைப்பு. இந்த சிறிய ரக வாகனங்களின் விலை குறைப்பின் ஊடாக சிறிய வியாபாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு ஒரு பெரும் வரப்பிரசாதமாக அமைந்திருக்கின்றது. சிறிய வாகனங்களின் விலை குறைப்பின் காரணமாக அவ்வாறான வாகனங்களை விலைக்கு வாங்கி வியாபாரத்திலே ஈடுபடும் ஒரு நிலைமையை அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார். சிறிது காலத்திற்கு முன்பு எவ்வாறு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும், முச்சக்கர வண்டியின் ஊடாக தங்களது வாழ்வாதாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று எண்ணிய இளைஞர்களுக்கு இப்பொழுது முச்சக்கர வண்டியிலே இருக்கும் நாட்டம் குறைந்து கொண்டு சிறிய ரக வாகனங்களை பெற்றுக்கொண்டு அதன் ஊடாக தங்களது வருமானத்தை ஈட்டிக்கொள்ளும் ஒரு சிந்தனையை அவர் இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்றார். இது எமது நல்லாட்சிக்கு கிடைத்த ஒரு பாரிய வெற்றியாக நான் பார்க்கின்றேன். நிதியமைச்சை பொறுப்பேற்ற அவருக்கு கிடைத்த ஒரு பாரிய வெற்றியாகவும் நான் எதிர்பார்க்கின்றேன். இவ்வாறு நாங்கள் செய்யும் போது தொழிலுக்காக காத்திருப்பவர்கள், அரசாங்க தொழில் மாத்திரமே தேவை என்று எண்ணியிருப்பவர்கள், வெவ்வேறு தனியார் துறையிலே தொழில் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கும் இளைஞர் யுவதிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக மாறிப்போயிருக்கின்றது. நாங்கள் யாருக்கும் கை கட்டி நிற்க வேண்டியதில்லை, யாருக்கும் அடிமையாக பணி செய்ய வேண்டிய அவசியமில்லை, ஊதியத்திற்காக ஊழியம் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்ற நிலைமையை இந்த வாகனங்களின் விலை குறைப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே இன்று எவ்வாறு முச்சக்கர வண்டியின் மீது இளைஞர்களின் நாட்டம் கடந்த காலங்களில் சென்றதோ அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து இவ்வாறாக சுயத்தொழிலின் ஊடாக தங்களை உயர்த்தி கொள்ளும் ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறான சிறிய ரக வாகனங்களின் விலை குறைப்பின் காரணமாக அதிலே நாங்கள் இரட்டிப்பு பயனை அனுபவிக்க முடியும், இரட்டிப்பு பயனை அடையக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்று வர்த்தக ரீதியிலான உயர்வு, மற்றொன்று சிறிய ரக வாகனின் ஊடாக தங்களது குடும்ப பயணத்தையும் அதில் மேற்கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்கின்றது. ஆகவே இதை ஒரு நல்ல அம்சமாக நான் பார்க்கின்றேன். அதற்கு அடுத்ததாக எமது நாட்டிற்கு, எமது நல்லாட்சிக்கு, எமது அரசாங்கத்திற்கு, அதுமேதகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களுக்கு, எமது பிரதம மந்திரி கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு கிடைத்த இன்னும் ஒரு வெற்றித்தான் இந்த ஜிஎஸ்பி வரிச்சலுகை. இந்த ஜிஎஸ்பி வரிச்சலுகையினூடாக இன்று மூடப்பட்டிருக்கும் பல்வேறு தொழிற்சாலைகள் மீண்டும் இயங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. முன்பெல்லாம் இந்த வரிச்சலுகை எமக்கு இல்லாமல் போனதன் காரணமாக பல்வேறு வகையிலான தொழிற்சாலைகள் மூடப்பட்டது, கைத்தொழில் பேட்டைகள் இயங்காமல் போனது, தொழிற்சாலைகளை ஆரம்பிக்க வேண்டும், கைத்தொழில்களை மேற்கொள்ள வேண்டும் என்று எண்ணியிருந்தவர்கள் அதனை கைவிட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஆனால் இப்பொழுது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஜிஎஸ்பி வரிச்சலுகையின் காரணமாக இப்பொழுது மூடப்பட்டிருக்கும் தொழிற்சாலைகளை திறப்பதற்கான ஆயத்தங்களை அதன் உரிமையாளர்கள் மேற்கொள்ள வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு ஒட்டுமொத்தமாக நாட்டின் பல பகுதிகளிலும் மூடப்பட்டிருக்கும் தொழிற்சாலைகள் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும் போது இயல்பாகவே தொழிற்சாலைகளுக்கான ஊழியர்கள் தேவைப்படுகின்றார்கள். ஊழியர்கள் தேவைப்படும் போது அங்கே தங்களது பிரதேசத்திலே ஒரு தொழிற்சாலை இயங்கும் போது, தங்களது வீட்டிலே இருந்து தொழிலை செய்யும் இடத்திற்கு போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் போது, உண்மையிலேயே அங்கே தொழில் செய்வதிலே நாட்டம் காண்பிப்பார்கள் இளைஞர் யுவதிகள். இவ்வாறு காண்பிக்கும் போது வேலையில்லா பிரச்சனையும் அங்கே தீர்வுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுகின்றது. ஆகவே கௌரவ நிதியமைச்சர் அவர்கள், இவ்வாறான தொழிற்சாலைகளை மீண்டும் இயங்க வைப்பதற்கு, இவ்வாறான மூடப்பட்டிருக்கும் தொழிற்சாலைகள் மீண்டும் தங்களது பணியை முன்கொண்டு செல்வதற்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளிக்க வேண்டும் என்று இந்த உயரிய சபையிலே கேட்டுக்கொள்கின்றேன். அவ்வாறு செய்யும் போது சுய தொழிலுக்கான வாய்ப்பும் இயல்பாக ஏற்படும். ஏனெனில் ஒரு தொழிற்சாலை ஒன்று ஒரு பிரதேசத்தில் இயங்கும் போது அது வெறுமனே அந்த தொழிற்சாலையின் செயற்பாடுகளை மாத்திரம் மட்டுப்படுத்தியதாக இருக்காது. தொழிற்சாலை ஒன்று இயங்கும் போது பல்வேறு வகையிலான வருமானத்தை ஏனையவர்கள் ஈட்டும் ஒரு நிலைமை அங்கே தோன்றும். ஏனெனில் தொழிற்சாலைக்கான ஊழியர்களின் போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நிலைமை ஏற்படும் போது போக்குவரத்து வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் அதனூடாக நன்மை அடைவார்கள். தொழிற்சாலைகளில் ஊழியம் செய்பவர்களுக்கான உணவு வகைகளை தயாரித்து வழங்கும் போது அந்த வருமானத்திலே, அந்த தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அதிகளவான வருமானத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த பிரதேசத்திலே உள்ள வர்த்தகர்கள், வர்த்தக கடைகளிலே வர்த்தகம் அதிகரிக்கும் ஒரு நிலைமையை அது ஏற்படுத்தும். அவ்வாறு வர்த்தக நிலையங்களிலே வர்த்தகம் ஏற்படும் போது, உயரும் போது இயல்பாகவே அந்த வர்த்தக நிலையங்களுக்கு மேலதிக ஊழியர்கள் தேவைப்படுவார்கள். ஆகவே மேலதிக ஊழியர்கள் தேவைப்படும் போது அங்கே தொழில் பிரச்சனையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏனெனில் வீட்டில் இருப்பவர்களுக்கான தொழில் வாய்ப்பு கிடைக்கும். இவ்வாறு செய்யும் போது பல்வேறு வகையிலே நாங்கள் எமது வருமானத்தை ஊக்குவித்துக் கொள்ள முடியும். இன்று நாட்டிலே இன்னும் ஒரு விடயத்தை நான் பார்க்கின்றேன். நல்லாட்சியிலே ஜனநாயகம் மிக மிதமிஞ்சி போயிருப்பதன் காரணமாக எதற்கெடுத்தாலும் ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு வகையிலே இன்று இளைஞர்கள் ஈடுபடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. பல்வேறு தரப்பினர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபடக்கூடியதாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுபவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தங்களைத்தானே தாழ்த்தி கொள்கின்றார்களே ஒழிய அதனால் வேறெவருக்கும் எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுபவர்கள் தங்களது நேரத்தை வீணாக்குகின்றார்கள், தங்களது பொருளை வீணாக்குகின்றார்கள், வீணான செலவீனங்களை அதனூடாக அவர்கள் முகம் கொடுக்கின்றார்கள், பல்வேறு உபாதைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். ஆகவே ஆர்ப்பாட்டம் செய்பவர்கள் இந்த பொழுதுபோக்கை கைவிட வேண்டும் என்று நான் இந்த உயரிய சபையிலே முன்வைக்க விரும்புகின்றேன். இப்பொழுது ஆர்ப்பாட்டம் ஒரு பொழுதுபோக்காக மாறிப்போயிருக்கின்றது. தோட்டதுகளெல்லாம் ஆர்ப்பாட்டம் என்ற நிலைமை இன்று ஏற்பட்டிருக்கின்றது. அதேபோல்தான் இன்று ஊடகத்தை பொறுத்தளவிலும் கூட ஊடகத்திற்கு அது நல்ல சுதந்திரம் இருக்கின்றது. இன்று ஊடக சுதந்திரம் இந்த நாட்டிலே முன்பெல்லாம் இல்லாத வகையிலே இன்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதனையும் நாங்கள் ஒரு நல்ல அம்சமாக பார்க்கின்றோம். அதே நேரத்தில் உல்லாச பயணிகளின் வருகை, உல்லாச பயணிகளின் வருகை இந்த நாட்டிலே இப்பொழுது தினந்தோறும் அதிகரித்து கொண்டு போவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று எல்லா பிரதேசங்களிலும் உல்லாச பிரயாணிகள் வருவதையும் அதன் ஊடாக பிரதேசங்களின் வருமானம் அதிகரிப்பதையும் பிரதேசங்களின் அந்த சூழல் நல்ல நிலைமைக்கு மாற்றம் பெற்று வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நான் பிரயத்தப்படுத்தும் மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவிலே மிக அதிகளமான உல்லாச பிரயாணிகள் வரும் ஒரு பிரதேசமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்புத்தலையாக இருக்கலாம், பண்டாரவளையாக இருக்கலாம், மதுரையாக இருக்கலாம், இவ்வாறு எல்லா பிரதேசங்களிலும் உல்லாச பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகின்றது. நான் குறிப்பிட்ட இந்த பிரதேசங்களிலெல்லாம் இப்பொழுது ஹோட்டல்கள் புதிதாக உருவாகி கொண்டு வருகின்றது, புதிய தொழில் முயற்சிகள் ஏற்படுத்தி வருகின்றது. ஆகவே இன்னும் ஒரு நிமிடம் தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இவ்வாறு உல்லாச பயணத்துறையும் எமது நிதியமைச்சர் அவர்கள் ஊக்குவிக்க வேண்டும். அதற்கான சலுகைகளை அவர் சம்பந்தப்பட்டவர்களை பெற்றுக் கொடுப்பதன் கூடாக இந்த துறையை நாங்கள் உயர்த்த முடியும். கடைசியாக நான் ஒரு விடயத்தை விடைபெற விரும்புகின்றேன். அண்மையிலே நாட்டில் ஏற்பட்ட வறட்சியின் காரணமாக வறட்சி நிவாரணம் வழங்கப்பட்டது விவசாயிகளுக்கு விசேடமாக. இவ்வாறு வறட்சி நிவாரணம் வழங்கப்படும் போது தோட்டத்துறையை பொறுத்தளவிலே முற்றிலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை காணப்பட்டது. ஏனெனில் தோட்டத்துறையிலும் தோட்டப்புறங்களிலும் பாரிய அளவிலே விவசாயம் செய்யும் விவசாயிகள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு நிலம் சொந்தமில்லை என்ற காரணத்தின் காரணமாகவும் அவர்களுக்கான அந்த விவசாய அடையாள அட்டை இல்லாத காரணத்திற்காகவும் அவர்கள் விவசாயிகள் என்ற அந்த இடத்திலே இருந்து வேறுபட்டு நிற்கின்றார்கள். அவர்கள் ஒன்றுமே இல்லாதவர்களாக முத்திரை குத்தப்படுகின்றார்கள், அடையாளம் காணப்படுகின்றார்கள். ஆகவே காணி சொந்தமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு விவசாயத்திற்கான அடையாள அட்டை இருக்கின்றதோ இல்லையோ இவ்வாறான பொதுவான நிகழ்வின் போது அல்லது இவ்வாறான நிவாரணங்களின் போது தோட்டத்திலே வாழும் விவசாயிகளுக்கும் அந்த சலுகை வழங்கப்பட வேண்டும் என்ற உயரிய சபையிலே கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பம் அளித்த அவைத்தலைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ. ஹானரபிள் ஜி சிறிநேசன்.
சபைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைய விவாதத்தில் உற்பத்தி வரி தொடர்பாகவும் தேசிய மருந்துகள் தொடர்பாகவும் உரையாற்ற கிடைத்தமைக்காக முதலில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் முதலில் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் தொடர்பான விடயங்கள் சம்பந்தமாக சில கருத்துக்களை கூறி வைக்க விரும்புகின்றேன். மருந்து பொருட்கள் என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒரு தேவையாக இன்று நாட்டில் காணப்படுகின்றது. எனவே இந்த மருந்து பொருட்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்றைய நிலையில் இந்த மருந்து சார்ந்த பொருட்களை எடுத்து பார்க்கின்ற போது இந்த மருந்து சார்ந்த பொருட்கள் சகல இடங்களிலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வசதிகள் இருக்கின்றனவா என்று பார்க்கின்ற போது அதற்குரிய விடை இல்லை என்று தான் அமைய வேண்டும். அந்த வகையில் இந்த மருந்து சார்ந்த பொருட்கள், குறிப்பாக இந்த மருந்து சார்ந்த பொருட்கள் கிடைக்கின்ற தன்மையினை பரவலாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக நகரம் சார்ந்த பகுதிகள் என்று வசதியான பகுதிகளும் கிராமம் சார்ந்த பகுதிகள் என்று வசதி குறைந்த பகுதிகளும் காணப்படுகின்றன. இப்படியான பகுதிகளில் இந்த மருந்து சார்ந்த பொருட்களை நாங்கள் கொண்டு செல்லக்கூடிய விதத்தில் ஒரு சமச்சீரான ஒரு சமவாய்ப்பான தன்மையை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் எங்களுடைய செயற்பாடுகள் அமைகின்ற போது இந்த அத்தியாவசிய பொருட்களை நுகரக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு வரப்பிரசாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக சில மருத்துவம் சார்ந்த பொருட்கள் அளவுக்கு அதிகமான விலைகளில் விற்கப்படுகின்ற போது இந்த விலை காரணமாக வசதியானவர்கள் தங்கள் நோய்களை குணப்படுத்தி கொள்ளக்கூடிய விதத்திலும், வசதி குறைந்தவர்கள் அந்த விலை நிர்ணயம் காரணமாக நோயிலிருந்து தப்ப முடியாத ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது. எனவே ஒருவரது உயிரை நிர்ணயிக்கின்ற ஒரு பொருளாக மருத்துவ பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் காணப்படுகின்றன. எனவே இந்த மருத்துவ பொருட்கள் மீது விலை நிர்ணயம் செய்கின்ற போது இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக இந்த கண் வில்லை என்று சொல்லப்படுகின்ற பார்வையை தீர்மானிக்கின்ற, உண்மையில் இன்சான் உடம்புக்கும் சிரசே பிரதானம் என்று கூறுவார்கள், அந்த சிரசில் மிக முக்கியமான ஒரு உறுப்பாக கண் அமைந்திருக்கின்றது. இந்த கண் பாதிக்கப்படுகின்ற போது வில்லைகள் பொருத்துகின்ற ஒரு செயற்பாடு காணப்படுகின்றது. எனவே இந்த வில்லைகளின் விலை நிர்ணயம் என்பது சில வேளைகளில் வசதியானவர்களுக்கு அது வரப்பிரசாதமாக அமைகின்ற போது, சில வேளைகளில் அந்த வில்லைகளின் விலை என்பது வசதி குறைந்தவர்களுக்கு சில வேளைகளில் வாழ்வு பூராகவும் கண் பார்வையற்றவர்களாக வாழக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. எனவேதான் இந்த மருத்துவ பொருட்களுக்குரிய விலை நிர்ணயங்கள், மருத்துவ பொருட்களுக்குரிய விலைகள் என்பது சாதாரண வறிய மக்களாலும் கொள்வனவு செய்யக்கூடிய விதத்திலும் சிகிச்சை பெறக்கூடிய விதத்திலும் அமைந்திருக்க வேண்டிய அவசியம் காணப்படுகின்றது. எனவே இந்த மருத்துவ பொருட்கள் அல்லது தேசிய மருந்துகள் என்பது சகல பிரதேசங்களிலும் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய விதத்தில் விஸ்தரிக்க வேண்டிய அவசியம் உணரப்பட்டிருக்கின்றது. கடந்த கால யுத்த காலத்தின் போது இந்த மருத்துவ பொருட்கள் என்பது சில பகுதிகளில் தாராளமாக கிடைத்த அதே வேளை, சில பகுதிகளுக்கு இந்த மருத்துவ பொருட்களை கொண்டு செல்லுகின்ற அல்லது விஸ்தரிக்கின்ற தன்மை குறைவாக காணப்பட்டது. இதனால் கன நோயாளிகள் பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை அல்லது இறக்கக்கூடிய நிலைமை கூட காணப்பட்டிருந்தது. எனவேதான் இந்த மருந்து சார்ந்த தேசிய மருந்துகள் என்பவற்றை சகல பிரதேசங்களிலும் சகல மக்களும் பெறக்கூடிய விதத்தில் விஸ்தீரணம் செய்ய வேண்டிய, விஸ்தரிக்கக்கூடிய ஒரு நிலைமையினை நிதியமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இதற்கு சுகாதார அமைச்சர் அவர்களும் பக்கத்துணையாக இருக்க வேண்டும். இந்த ஒசுசல என்று சொல்லப்படுகின்ற ஒரு நியாயமான விலையில் மருந்துகளை கொள்வனவு செய்கின்ற இந்த நிலையம் பல இடங்களிலும் கிளைகளாக திறக்கப்படுகின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. இந்த இடத்தில் நாங்கள் முக்கியமாக சிந்திக்க வேண்டிய விடயம் இருக்கின்றது. சுகாதார அமைச்சர் அவர்களும் இங்கு இருந்திருந்தால் இது மிகவும் பொருத்தமாக இருந்திருக்கும், இந்த கருத்துக்களை கேட்டுக்கொள்வதற்கு. அந்த வகையில் ஒசுசல என்கின்ற அந்த நியாயமான விலையில் நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த மருந்துகளை வழங்குகின்ற அந்த நிறுவனம் சார்ந்த கிளை திறக்கப்படுகின்ற விடயத்தில் கூட ஒரு வகையான அரசியல் விளையாடுவது போன்று தெரிகின்றது. குறிப்பாக மாவட்டங்கள் தோறும் ஒசுசல கிளையினை அமைப்பது என்பது ஒரு தார்மீக கடமையாகும். மாவட்டங்கள் தோறும் ஒசுசல கிளையினை நிறுவி அதில் இந்த தேசிய மருந்துகளை நாங்கள் விற்பனை செய்யக்கூடிய ஒரு வசதியினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மாறாக சில மாவட்டங்களுக்கு ஒரு மருத்துவ ஒசுசல கிளையை கூட நிறுவாத ஒரு நிலையில், குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் அதிகமான ஒசுசல கிளைகளை அங்கு நிர்மாணம் செய்கின்ற ஒரு போக்குகள் காணப்படுகின்றது. அண்மையில் கூட கௌரவ பிரதி சுகாதார அமைச்சரிடம் நான் ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தேன். அதில் அவரிடம் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், இப்போது ஒசுசல கிளை என்பது மட்டக்களப்பு மாவட்டத்தில் எந்த ஒரு கிளையும் இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. எனவே நான் அவரிடம் கேட்டுக்கொண்ட ஒரு விடயம் என்னவென்றால், மட்டக்களப்பு மாவட்டம், திருகோணமலை மாவட்டம் போன்றவற்றில் இந்த ஒசுசல கிளையினை அமைத்ததன் பின்னர் அதற்கு பின்னர் மாவட்டங்களுக்கு இரண்டோ மூன்றோ நான்கோ அமைக்கின்ற ஒரு செயல்பாட்டினை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த உயரிய சபையில் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் இந்த ஒசுசல கிளை அமைக்கப்பட்டு அந்த பிரதேசத்தில் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் அந்த மருந்துகளை பெற்றுக்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. தற்போது அண்மையில் நான் பார்த்தேன், அதே அம்பாறை மாவட்டத்தில் நிந்தவூர் என்கின்ற கிராமத்தில் மேலும் ஓர் ஒசுசல கிளை உருவாக்கப்பட்டிருக்கின்றது, திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் எந்த ஒரு ஒசுசல கிளையும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த அம்பாறை மாவட்டத்தில் இரண்டாவது கிளை நிறுவப்பட்டிருக்கின்றது. இதனை பார்க்கின்ற போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏன் ஒரு ஒசுசல கிளையினை ஏற்படுத்த முடியாது. ஏன் அந்த மக்களுக்கு அந்த மருத்துவ பொருட்களை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வசதியினை ஏற்படுத்த முடியாது என்ற ஒரு கேள்வி எமது மக்களிடமிருந்து எழுகின்றது. அண்மையில் கூட பைசல் காசிம் பிரதி அமைச்சர் அவரிடம் நான் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தேன். இந்த மருத்துவம் சார்ந்த விடயங்கள் என்பது சகல மக்களுக்கும் தாராளமாக கிடைக்கக்கூடிய விதத்தில் மாவட்டத்திற்கு ஒரு கிளையினை நீங்கள் அமைத்ததன் பின்னர் உங்கள் தனிப்பட்ட முறையில் தொகுதிகளுக்கோ உங்களது ஊர்களுக்கோ நீங்கள் அந்த கிளையினை ஸ்தாபிப்பது என்பது பொருத்தமாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆனால் அந்த கருத்து செவியில் ஏற்றப்படாமல் அந்த குறிப்பிட்ட ஒரு கிராமத்தில், அதாவது அவருடைய கிராமத்தில் அந்த ஒசுசல கிளை திறக்கப்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் எந்த ஒரு கிளையும் இல்லை. எனவே அந்த ஒசுசல மூலமாக நியாயமான அடிப்படையில் மருந்துகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த வசதி மட்டக்களப்பு மக்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே அத்தியாவசிய பொருட்கள் விடயத்தில் சகல மாவட்டங்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல், குறிப்பாக இந்த மருந்து சார்ந்த தேசிய மருந்துகள் சார்ந்த அந்த பொருட்களை நுகர்வதற்கு ஏற்ற விதத்தில் அந்த எங்களுடைய நியாயமான செயல்பாடுகள் இருக்க வேண்டும். நல்லாட்சி விடயத்தில் உண்மையில் அதை நல்லாட்சியின் ஒரு சாட்சியமாக நாங்கள் பார்க்கின்றோம் என்றால், எங்களுடைய கௌரவ அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல் அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கு இருக்கின்ற அமைச்சர்கள் பலரில் இனவாதமற்ற விதத்திலும் அல்லது மதவாதமற்ற விதத்திலும் பல அமைச்சர்கள் இருந்தாலும் சில அமைச்சர்கள் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த தொழில் வாய்ப்பு வழங்குகின்ற விடயத்தில் நாங்கள் கேட்காமலேயே சில தொழில்களை எங்களை அழைத்து நீங்களும் இதற்குரிய பெயர்களை தாருங்கள் என்று கேட்கக்கூடிய விதத்தில் இந்த நல்லாட்சிக்கு ஒரு நல்ல சாட்சியாக கௌரவ லக்ஷ்மண் கிரியல்ல அமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள். அவரை நாங்கள் உண்மையில் ஒரு இனவாதமற்ற மதவாதமற்ற சகல மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய அமைச்சராக செயல்படுகின்றார் என்று சிறுபான்மை மக்கள் மத்தியில் நல்ல ஒரு அவருக்கு ஒரு கௌரவமான மரியாதை இருக்கின்றது. அதே போன்றுதான் கௌரவ நிதியமைச்சர் அவர்களும் இந்த இனவாதம் மதவாதமற்ற ஒரு அமைச்சர், சகல இன மக்கள் மத்தியிலும் ஒரே பார்வையை செலுத்துகின்ற ஒரு அமைச்சர் என்கின்ற அபிப்பிராயம் இருக்கின்றது. எனவே வருங்காலத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த விடயங்களில், குறிப்பாக நான் கௌரவ லக்ஷ்மண் கிரியல் அமைச்சர் அவர்களுக்கு கூற வேண்டிய விடயம், கடந்த காலத்தில் இந்த பாலங்கள் அமைப்பது சம்பந்தமாக நான் உங்களிடம் கோரிக்கைகளை விடுத்த போது அந்த கோரிக்கைகள் இன்று கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது மட்டக்களப்பில் 6 பாலங்களை அமைப்பதற்காக இந்த கேபினெட் மூலமாக தீர்மானம் எடுக்கப்பட்டு அந்த பாலங்கள் அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கியதை இட்டு நான் உண்மையில் உங்களை எமது மக்கள் சார்பாக மனமாற பாராட்டுகின்றோம். ஏனென்றால் நீங்கள் அந்த கொடுத்த வாக்குறுதியினை மக்களுக்கு நிறைவேற்றி இருக்கின்றீர்கள். எனவே வெள்ளைக்காரர்கள் ஆட்சியில் இருந்து நிலங்கள் துண்டாடப்பட்டு நீர்நிலைகளால் பிரிக்கப்பட்டு மக்கள் போக்குவரத்து இல்லாமல் கஷ்டப்பட்டு தோணிகளிலும் படகுகளிலும் இந்த பயணங்களை செய்து கொண்டிருந்தார்கள். இன்றைய நிலையில் அந்த பாலங்கள் அமைக்கப்படுகின்ற போது எழுவான்கரை படுவான்கரை என்று இரு துண்டங்களாக இருந்த நிலப்பிரதேசங்களை இணைக்கின்ற போது இராணுவ கட்டுப்பாடற்ற பிரதேசங்கள் என்று சொல்லப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட அந்த பிரதேசங்களுக்கும் இந்த வசதியான பிரதேசங்களுக்கும் இடையில் உள்ள போக்குவரத்துகளை இலகுபடுத்தக்கூடிய ஒரு நல்ல கைங்கரியங்களை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். தயவு செய்து அந்த கேபினட் மூலமாக நிறைவேற்றப்பட்ட அந்த பாலங்கள் என்ற அம்சம் இறுதி வரைக்கும், நான் அண்மையில் கேள்விப்பட்டேன், அண்மையில் நீங்கள் மண்டூர் சார்ந்த பிரதேசங்களுக்கு வந்து இந்த பாலம் அமைப்பதற்கான அந்த நடுகல்லினை நடப்போவதாக கூட எங்களுக்கு செய்து கிடைத்திருந்தது. நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம். இந்த 5 பாலங்கள் சிபாரசு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த 5 பாலங்களுக்குமான நடுகற்களை நீங்கள் நட்டு இந்த பாலங்களை அமைத்து கொடுக்கின்ற போது நிச்சயமாக மக்கள் உங்களை மறக்க முடியாத ஒரு நாயகனாக, ஒரு தலைவனாக மனதில் பதித்துக் கொள்வார்கள். அந்த விடயத்தினை நீங்கள் செய்ய வேண்டும். நாங்களும் அந்த இடத்தில் மக்களோடு உங்களை சந்திக்கின்ற போது மிகவும் மகிழ்ச்சி அடைவோம் என்ற செய்தியை இந்த இடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதேவேளை இந்த உற்பத்தி வரி பற்றிய ஒரு விடயம் கருத்தாடப்பட்டுக் கொண்டிருக்க, அந்த உற்பத்தி வரி என்கின்ற விடயத்தில் அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் என்று 2 வகையான பொருட்கள் இருக்கின்றன. இந்த அத்தியாவசிய பொருட்கள் மீது உண்மையில் விதிக்கப்படுகின்ற வரிகள் என்பது சாதாரண மக்களை பாதிக்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அதே போன்று ஆடம்பர பொருட்கள் என்று சொல்லுகின்ற போது அது விதிக்கப்படுகின்ற வரிகள் அவ்வளவு தூரம் மக்களை பாதிப்பதற்கு இல்லை. அதேவேளை இந்த உற்பத்தி வரி என்று சொல்லுகின்ற போது இந்த உற்பத்தியில் மக்களுக்கு அத்தியாவசியமான உற்பத்திகளும் இருக்கின்றது, ஆடம்பரமான உற்பத்திகளும் இருக்கின்றது. இதைவிட போதை பொருள் சார்ந்த உற்பத்திகளும் இருக்கின்றது, மதுசாரம் சார்ந்த உற்பத்திகள். நான் அடிக்கடி கூறுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், இந்த மதுசாரம் சார்ந்த உற்பத்திகளுக்கான அந்த வாய்ப்புகளை அதிகரித்து கொண்டு செல்கின்ற போது எமது நாடு மதுவுக்கு அடிமைப்பட்ட ஒரு நாடாக மாறுவதற்கும், மனித வளங்களை ஒரு வகையில் முடக்குகின்ற அல்லது மனித வளங்களை மதுவுக்கு அடிமையான ஒரு நிலைமைக்கு தள்ளுகின்ற, பிரயோசனமற்ற மனித வளங்களாக ஆக்குகின்ற ஒரு தன்மை இந்த மது சார்ந்த பொருட்களுக்கு நாங்கள் சலுகைகளை கொடுக்கின்ற போது, உற்பத்திக்கு சந்தர்ப்பம் அளிக்கின்ற போது இப்படியான நிலைமை ஏற்படுகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அளவுக்கும் அதிகமான மதுச்சாலைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கான உற்பத்தி வரிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சலுகைகளோ தெரியவில்லை. அந்த மதுசார கடைகள் அதிகரிக்க அதிகரிக்க அங்கு வறுமை அதிகரித்து, வறுமை அதிகமாக உள்ள மாவட்டமாக அந்த மட்டக்களப்பு மாவட்டம் காணப்படுகின்றது. எனவே கௌரவ நிதியமைச்சர் அவர்கள், எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் அருமையான ஒரு வாசகத்தை இட்டிருந்தார். போதையற்றவர்கள்தான் அந்த மாநாட்டில், அண்மையில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும், போதையோடு மதுசாரத்தோடு இவரும் கலந்து கொள்ள வேண்டாம் என்று ஒரு அருமையான ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தார். வரவேற்கின்றோம். அந்த மாநாட்டில் மட்டுமல்ல, இந்த நாட்டில் மது போதையை குறைக்கக்கூடிய விதத்திலும், மதுவுக்கு அடிமையாகி அங்கு பாதிக்கப்படுகின்ற மனித வளத்தை குறைக்கக்கூடிய விதத்திலும் இந்த மதுசாரம் சார்ந்த உற்பத்தி வரிகளுக்கு நாங்கள் இறுக்கமான ஒரு தன்மையை ஏற்படுத்துகின்ற போது, மதுசார உற்பத்தி மூலமாக கிடைக்கின்ற அந்த வருமானங்களை விட மதுசாரத்தினால் பாதிக்கப்படுகின்றவர்களுக்கு நோய்க்கும் சிகிச்சை அளிப்பதற்கு கிடைக்கின்ற செலவினங்கள் அதிகமாக இருக்கின்றது. தமிழில் சொல்வார்கள், சுண்டங்காய் காப்பணம் சுமகூலி முக்கால் பணம் என்று சொல்வார்கள். அதாவது மதுசாரம் மூலமாக நாங்கள் அரசுக்கு நிதியினை வருவித்துக் கொள்ளுகின்றோம், அதிகரித்துக் கொள்ளுகின்றோம் என்று நாங்கள் ஒரு தப்பு கணக்கு போடுகின்றோம். ஆனால் மதுசாரத்தின் மூலமாக, போதையின் மூலமாக பாதிக்கப்படுகின்றவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு செல்கின்ற போது, அந்த போதைக்கு உட்பட்டவர்களை சிகிச்சை அளித்து அந்த நோய் பரிகாரம் செய்வதற்கு நாங்கள் அதிகமான பணத்தினை செலவு செய்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே கௌரவ நிதியமைச்சர் அவர்கள், இந்த மதுசாரம் சார்ந்த போதை சார்ந்த உற்பத்திகளுக்கு உரிய வரிகளை அந்த அதிகரிப்பதற்கு சாதகமான முறையில் ஏற்படுத்தாமல், அந்த அதிகரிப்பை குறைப்பதற்கு ஏற்ற விதத்தில் அதனை நடைமுறைப்படுத்துகின்ற போது, எமது நாடு உண்மையில் ஒரு போதையற்ற தேசமாக இல்லாது விட்டாலும், போதை குறைந்த தேசமாக மாற்றுவதற்கு ஏற்ற விதத்தில் உங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். உங்களுடைய புதிய அந்த நிதி அமைச்சை பொறுப்பேற்றதன் பின்னர், வெளிநாட்டு அமைச்சை பொறுப்பேற்றதன் பின்னர், நீங்கள் சில இலங்கை அரசுக்கு பல சாதகமான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தீர்கள். அதேபோன்று நிதியமைச்சை பொறுப்படுத்ததன் பின்னரும் கூட உங்களிடமிருந்து பல எதிர்பார்ப்புகள் மக்களிடம் இருக்கின்றது. இந்த அபிவிருத்தி விடயத்தில் புறக்கணிக்கப்படுகின்ற பிரதேசங்கள் அல்லது கண்டுகொள்ளாமல் இருக்கப்படுகின்ற பிரதேசங்கள் மீது நீங்கள் கரிசனை செலுத்த வேண்டும். எனவே கடந்த காலத்தில் அந்த யுத்தத்தை காரணம் காட்டி அல்லது வேறு நியாயப்பாடுகளை காரணம் காட்டி அந்த பிரதேசங்கள் புறக்கணிக்கப்பட்டு வந்தன. இந்த புறக்கணிக்கப்பட்ட பிரதேசங்கள் மேலும் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்காமல், அதாவது அண்மையில் சிலர் செய்கின்ற அபிவிருத்திகளை பார்க்கின்ற போது, அண்மையில் கௌரவ மனோகணேசன் அமைச்சர் அவர்கள் மட்டக்களப்புக்கு வருகை தந்திருந்தார். வருகை தந்து அந்த பகுதி மக்கள் மத்தியில் ஒரு உரையாடலை செய்திருந்தார். அந்த உரையாடலின் பின்னர் அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம் என்னவென்றால், மட்டக்களப்பில் அபிவிருத்தி என்பது குறிப்பிட்ட ஊர்களுக்கு மாத்திரம் சொந்தமாக அமைந்திருக்கின்றது, ஏனைய பிரதேசங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன என்ற கருத்தை கூறியது மட்டுமல்லாது, இந்த எம்பிக்கள் இதை ஏன் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்ற கருத்தையும் சொல்லியிருந்தார். உண்மையில் மட்டக்களப்பு அபிவிருத்தியினை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது, அந்த அபிவிருத்தியில் யுத்தம் காரணமாக சில பிரதேசங்கள் புறக்கணிக்கப்பட்டிருந்தன. யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னரும் சில அமைச்சர்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு செயல்பாடுகள் காரணமாக சில அபிவிருத்திகளில் ஒரு பாரபட்சமான, ஒரு பக்கச்சார்பான செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்தில், அதாவது இனவாதம் மதவாதம் இல்லாது பிரதேசவாதம் இல்லாமல் செயல்படுகின்ற எமது கௌரவமான அமைச்சர்கள் நிச்சயமாக இந்த அபிவிருத்தி விடயத்தில் மாற்றாந்தாய் மனப்பாங்கில் நடந்து கொள்ளுகின்ற சில அமைச்சர்களின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தி இந்த அபிவிருத்தி என்பது நல்லாட்சியின் போது எல்லா இடங்களுக்கும் விஸ்தரிப்பதற்கு ஏற்ற விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகளை செய்வதன் மூலமாக தொடர்ந்தும் இந்த நல்லாட்சியினை இந்த மக்கள் ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் சில அமைச்சர்களது செயற்பாடுகள் பார்க்கின்ற போது கடந்த காலத்தில் நடந்த செயற்பாடுகளுக்கு ஒத்ததாக தங்களுடைய ஊரென்றும் தங்களுடைய தொகுதி என்றும் தங்களுடைய உறவினர்கள் என்றும் இந்த அபிவிருத்திகளை குவித்து செல்லுகின்ற தன்மையும் மற்ற பகுதிகளை புறக்கணிக்கின்ற தன்மையும் காணப்படுகின்றன. எனவே கௌரவ லக்ஷ்மண் கிரியல் அமைச்சர் அவர்களிடம் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்ளுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், நீங்கள் உண்மையில் இந்த தமிழ் பிரதேசங்கள் இந்த அபிவிருத்தியில் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றன என்ற செய்தியினை இந்த அமைச்சரவை கூட்டங்களின் போது எடுத்துக்காட்டி, குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் சுமார் 74% தமிழ் மக்கள் வாழுகின்றார்கள், 26% அல்லது 25% முஸ்லீம் மக்கள் வாழுகின்றார்கள், 1% சிங்கள மக்கள் வாழுகின்றார்கள். அபிவிருத்தி விடயத்தை பார்க்கின்ற போது இந்த 74% வாழுகின்ற தமிழ் மக்களின் பிரதேசங்களில் நடைபெறுகின்ற அபிவிருத்திகள் அல்லது செயல்பாடுகள் மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. எனவே இந்த அமைச்சர்களாக இருக்கின்றவர்கள், மட்டக்களப்பில் அமைச்சர்களாக இருக்கின்றவர்கள், கிழக்கு மாகாணத்தில் அமைச்சர்களாக இருக்கின்றவர்கள் இந்த விடயத்தில் எடுக்கின்ற கவனம் போதாததாக இருக்கின்றது. இது சம்பந்தமாக அவர்களிடம் மிகவும் நாகரிகமான முறையில் பல விடயத்தை நாங்கள் எடுத்துக்காட்டியிருக்கின்றோம். நியமன விடயமாக இருந்தால் என்ன, நிதி பங்கீடு விடயமாக இருந்தால் என்ன, அபிவிருத்தி விடயமாக இருந்தால் என்ன, குறிப்பிட்ட ஊர்களை மையப்படுத்தியதாக வீதிகள் அபிவிருத்தி செய்யப்படுகின்றன, வடிகால்கள் வெட்டப்படுகின்றன, காப்பேற்றுகள் இடப்படுகின்றன, கொங்கிரீட் வீதிகள் இடப்படுகின்றன. சில கிராமங்கள் அபிவிருத்தியில் ஒரு மேலை தேசத்தை ஒத்ததாக காணப்படுகின்ற போது பக்கத்தில் இருக்கின்ற கிராமங்கள் சூடான்கள் போன்றும் எத்தியோப்பியாக்கள் போன்றும் சோமாலியாக்கள் போன்றும் காணப்படுகின்றன. எனவே அபிவிருத்தியில் குன்று இருக்கின்ற இடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, உதாரணமாக ஏறாவூர் கிராமத்தை எடுத்துக்கொண்டால், ஏறாவூரில் எங்களுடைய சகோதர முஸ்லீம்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசம் இருக்கின்றது, தமிழ் மக்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசம் இருக்கின்றது. இந்த இரண்டு பிரதேசத்தையும் எடுத்து பார்க்கின்ற கௌரவ முதலமைச்சர் அவர்கள் ஏறாவூரை சேர்ந்தவர். அந்த இடத்தில் நடக்கின்ற அபிவிருத்திகளை எடுத்து பார்க்கின்ற போது பக்கத்தில் இருக்கின்ற கிராமத்தையாவது, ஏறாவூரில் இரண்டு தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசம், முஸ்லீம் மக்கள் வாழுகின்ற பிரதேசம் என்று இருக்கின்றது, பக்கத்தில் ஐயங்கனி என்ற ஒரு கிராமம் இருக்கின்றது, இந்த ஐயங்கனி கிராமத்தை எடுத்து பார்த்தால் ஒரு சோமாலியா போன்று இருக்கின்றது, பக்கத்தில் இருக்கிற கிராமம் பார்க்கின்ற போது ஒரு வெஸ்டர்ன் ஒரு கண்ட்ரி போன்று அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கின்றது, வீதி விளக்குகள் கூட பொருத்தப்படாத நிலைமை காணப்படுகின்றது. எனவே நல்லாட்சி காலத்தில் இப்படியான அடிப்படையான குறைபாடுகள் தீர்க்கப்பட வேண்டும். இனவாதம் மதவாதம் இல்லாத நல்ல அமைச்சர்கள் இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு ஒரு கிராமம் அபிவிருத்தி செய்யப்படுகின்ற போது இனம் மதம் சாதி பார்த்து கொண்டிருக்காமல், பிரதேச வேறுபாடுகள் பார்த்து கொண்டிருக்காமல் சரியான முறையில் பார்வைக்குட்படுத்தி எதிர்காலத்தில் இந்த 3வது ஆண்டை நாங்கள் தொடப்போகின்றோம் நல்லாட்சியில், அந்த நேரத்தில் இந்த அபிவிருத்தியில் ஒரு சமத்துவமான சமச்சீரான சம வாய்ப்பினை ஏற்படுத்த வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
தேங்க்யூ. கரு எக்டர் அப்பாமி மந்துமா
මුලාසම ඔබවන කරූ මන්තිතුමනි ඔබට ස්තුතිවන්ත වෙන අවස්ථාව ලබා දීම සම්බන්ධව අද විශේෂයෙන්ම කරූ මුදල් අමාත්‍ය මංගල සමරවීර මැතිතුමා විසින් ඉදිරිපත් කරලා තියෙනවා නිෂ්පාදන බදු සහ මුද්දර ගාතු සම්බන්ධව නියමයන් කීපයක් සම්බන්ධව අද මේ පාර්ලිමේන්තුවේ අනුමැතිය ලබා ගන්න මේ අවස්ථාවේදී මම පොඩ්ඩක් මේ නිෂ්පාදන බදු සහ මුද්දර ගාස්තු කියන මේ විෂයංගලට පරිබාහිරව බදු සම්බන්ධව පුංචි වචනයක් ප්‍රකාශ කරන්නයි අවස්ථාව ලබා ගන්නේ. මොකද හේතුව මෙරටේ ශ්‍රී ලංකාවේ බදු සම්බන්ධව ජනතාව බියටපත් කරලා තියෙනවා. සාමාන්‍යයෙන් බදු කියපුවම බොහෝ වෙලාවට රටේ ජනතාව ඉතාමත්ම ඉක්මනින් ප්‍රතික්ෂේප කරන කාරණේ. ඒ වගේම බදු කියපු ගමන් ජනතාව බොහොම බය වෙනවා. ඒ වගේම බදු ගැන ජනතාව හිතන්නේ බදු අරගත්තට පස්සේ මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න මන්ත්‍රීවරු ඇමතිවරු එහෙම නැත්නම් ජනාධිපතිතුමා අගමැතිතුමා ඇතුළු කණ්ඩායම මේ බදු වලින් සැප විඳිනවා කියන මතයක් තමයි රටේ පෙළගස්සලා තියෙන්නේ. එහෙමනම් අපි පැහැදිලිව තේරුම් ගත යුතු කාරණාවක් තියෙනවා. මේ රට
ඉදිරියට ගෙනියන්න නම් මෙරට නිවැරදි ගමන් මාර්ගයට ගෙනියමින් රට සංවර්ධනය කරන්න නම් විශේෂයෙන්ම මේ බදු සම්බන්ධයෙන් ජනතාවට කියා දෙන්න සිද්ධ වෙනවා බදු කියන එකේ සැබෑ අර්ථය මොකන්ද ඊළඟට බදු ගත්තට පස්සේ මේ බදු මුදලෙන් අපි මොනවද රටේ කරන්න කියන්නේ දැන් මේ කාරණේ අපි හරියට කියන්නේ නැතිව මේ රටේ බදු අය කරන්න ගියාම තමයි රටේ ප්‍රශ්න මතුවලා තියෙන්නේ බොහොමයක් ඒ වගේම මේ විතරක් නෙවෙයි මේ බදු අය කරගන්න ක්‍රමවේද සම්බන්ධ දැන් සමහර වෙලාවට අපි හිතමු කවුරු හරි රටේ පුරවැසියෙක් ආණ්ඩුවේ රෝහලකට ගිහිල්ලා බේත් එකක් අරගන්න ඒ වගේම තමාගේ දරුවම එහෙම නැත්නම් තමා අධ්‍යාපනය ලැබනවා පාසලට ගිහින් දැන් පාසලට ගිහිල්ලා අධ්‍යාපන ලැබද්දී අපේ රටේ තියෙන නිදහස් අධ්‍යාපනය හැබැයි නිදහස් අධ්‍යාපනය රටේ කරද්දී එක ළමෙක් පාසලක ඉගෙන ගද්දී ඒ ළමයා වෙනුවෙන් ආණ්ඩුවක් කොච්චර වියදම් කරනවා මේක ගණනය කරලා අපිට පෙන්වන්න පුළුවන් නම් ඒ ළමයාට පෙරලලා ඒ ළමයා දැනගන්නවා පුංචි කාලේ ඉඳලා ලොකු වෙනකන් මම මේ පාසලට ගිහිල්ලා ඉගෙන ගත්තේ ආණ්ඩුවේ මෙපමණ සල්ලි වියදම් කරලා මා වෙනුවෙන් කියලා විශ්වවිද්‍යාලයට ගියාට පස්සෙත් ඒ ළමයාට කොච්චර වියදම් වෙනවද කියලා අපි ගණනය කරලා අපිට පෙන්වන්න හැකියාව තියෙනවා අයියා අපි එක පෙන්වන්නේ පෙන්වන්නේ වෙනත් කාරණාවක් නිසා නෙවෙයි ඒ පුරවැසියට රටේ ලබා දීලා තියෙන ස්ථානය සම්බන්ධ ඒ විතරක් නෙවෙයි රට පරිපාලනය කරන කණ්ඩායම විසින් ඒ රටේ පාලන කටයුතු කරන්දී පුරවැසියෙක් වෙනින් මොනවද කරලා තියෙන්නේ කියන එක අපි වටහා දෙන්න වෙනවා එතකොට තමයි ජනතාවට පුරවැසියට ගෞරවය ලැබෙන්නේ ඒ විතරක් නෙවෙයි පුරවැසියා නැවත පෙරලලා රටේ ආණ්ඩුවට ගෞරවය ලබා දෙන්නේ මේ සම්බන්ධව තේරුම් ගත්තට පස්සේ අපි හිතමු රෝහලකට ගිහලා බේත් ටිකක් ගත්තා දිගට දැන් බේත් ගත්තාම මේකට යන වියදම සහ ඒ දොස්තරවරුන්ට යන වියදම ඊළඟ රෝහලේ නඩත්තුව සහ ඇතුළු යන වියදම් ටික මේක අරගෙන ගත්තාම සමහර ලාවට එක පුද්ගලයෙක් ආණ්ඩුවේ මුදලින් කොච්චර රෝහල් ගාස්තු ඒ පුද්ගලයා වෙනුවෙන් ගෙවලා තියෙනවා කොච්චර වියදම් කරලා තියෙනවද රජය ඒ පුද්ගලයා වෙනුවෙන් බේත් ටික දෙන්නේ හැබැයි මේ කාරණාව තේරුම් ගන්න බොහෝ වෙලාවට ජනතාව පෙළඹෙන්නේ නැහැ හේතුව දේශපාලඥයෝ රටේ කාලයක් තිස්සේ ආණ්ඩු කරපු අය මොනවද කරේ ජනතාව යාචකයෝ බවට පත් කරන්න සූදානම් වුණා එයාගේ වැඩපිළිවෙල තිබුණේ දේශපාලන මතිමතාන්තරේ තමුන්ගේ දේශපාලන බඩගෝස්තරවාදය එහෙම නැත්නම් තමුන්ට දේශපාලනේ රැකෙන්න ඕන නිසා ජනතාවව බිලි අරගත්ත හැමතිස්සෙම ජනතාවට දුන්නේ උඹලට මොනහරි දුන්නාම අපිට සලකපල්ල කියන මතේ ඒ නිසා මේක දේශපාලන මතයක් ගොඩනගු නිසා රටේ බදු සම්බන්ධව තියෙන්නේ අර දේශපාලන මතවාදයම තමයි ජනතාව. සත් පැහැදිලිව අපි වැඩපිළිවෙලක් සකස් කළ යුතුයි රටේ ජනතාවට පුරවැසියට රටේ බදු කියන්නේ මොනවද කියලා හරියට අත්වත් කරා. ඒ විතරක් නෙමේ බද්ද ගත්තට පස්සේ ඒ බදු මුදලින් අපි මොනවද රටේ කරන්න කියන එක නිවැරදිව විග්‍රහ කරලා ඒක ජනතාව අතර හරි විදිහට පත් කරන්න. සමහර වෙලාවට මේක ජනතාවට කියද්දී එක එක සමාජීය මට්ටම් වලට වෙනස් වෙනස් ආකාරයේ කියන්න සිද්ධ වෙයි. සමහර ලාට අපි දන්නවා උගත් අයට මේක තේරුම් ගන්න ප්‍රශ්නයක් වෙන්නේ නැහැ. හැබැයි සමහර වෙලාවට ගම්බද අපේ සහෝදර සහෝදරියන්ට මේක කියලා දෙද්දී වෙනස් ක්‍රමවේදයක් අපිට අනුගමනය කරන්න සිද්ධ වෙයි. මොකද රටේ බදු નિયમિત ආකාරයෙන් ජනතාවගෙන් අය කළාට පස්සේ තමයි රටක් නිවැරදි ගමන් මාර්ගයකට ඉස්සරහට යන්න හැකි වෙන්නේ. ඒ විතරක් නෙවෙයි රටේ මුදල් විනය මුදල් විනය ආරක්ෂා කරනවා සමානවම මුදල් විනය ආරක්ෂා කරද්දී රටේ පවුල තුල ආර්ථික ශක්තිමත් වෙනවා. ඒ ආර්ථික ශක්තිමත් වෙද්දී තමයි ඒ පවුලට යම්කිසි අදහසක් එන්නේ තමුන්ගේ ගම ගැන සමාජය ගැන රට ගැන මේ කැක්කුම ඇති වෙන්නේ. ඒ නිසා මේ කැක්කුම ඇති කරන්නත් බදු වලින් විශාල ප්‍රයෝජනයක් අපිට ගත හැකි කියලා මම විශ්වාස කරනවා. ඒ නිසා අපි විශේෂයෙන්ම මේ බදු ගැන කතා කරද්දී අද මේ බදු ගැන වෙනම නියෝගයන් කරන්න තිබුණත් අද ඒ සඳහා අනුමැතිය ගන්න අවස්ථාව වුණත් මට විශේෂයෙන්ම මම අවස්ථාව කරගන්නේ මොකද අපි දන්නවා අද අපි ඉස්සරහට ගේනවා බදු පනත. හැබැයි බදු පනත ගේද්දී මොකද්ද විපක්ෂයේ රටට හඳුන්වා දෙන්න යන්නේ? සමහර වෙලාවට අපි අර විහාරස්ථානයේ තියෙන පින්කැටේටත් බදු ගහනවා කියලා මතයක් ගොඩනගන්න හදනවා. දැන් මේකෙන් මොකද්ද කරන්න හදන්නේ රටේ? මේකෙන් කරන්න හදන්නේ අර අතීතයේ තිබිච්ච ක්‍රමවේදෙටම අර පුරවැසියා යාචකයා හැටියට පත් කරලා ඒ යාචකයාට මොන හරි දෙන්න ඕන කියලා මතයක් ගොඩනගලා යාචකයාගේ මොන හරි බදු මුදලක් ගත්තොත් ඒක සුරසැප විඳින දේශපාලඥයා පාවිච්චි කරන්න කියලා මතයක් ගොඩනගලා රටේ අනාගත ගමන් මඟ කඩාකප්පල් කරන්න යන වැඩසටහන. ඒ නිසා අපි පැහැදිලිව දේශපාලඥයෝ හැටියට මෙතන පත් වෙලා තියෙන 225 දෙනාගේම වගකීම තමයි අපි හරි විදියට මේ රට ඉස්සරහට ගෙනියන්න යන පළගැස්සීම කරන එක. අපේ දේශපාලන මතිමතාන්තර තියෙන්න පුළුවන්. මතවාද තියෙන්න පුළුවන්. හැබැයි මතවාද රටේ ඉදිරි ගමනට අපේ ආදරණීය දරුවන්ගේ අනාගතයට හානියක් වෙන්න සලස්සන්න බෑ. මම මෙහෙම කියන්නේ විශේෂයෙන්ම අද මම මේ කෝක් කමිටිය ඇවිල්ලා වාඩි වෙලා ඉඳලා සාකච්ඡා කළා මේ ස්ථානෙට ආවේ. එයාලංකා සමාගම ගැන කතා කරේ. එයාලංකා සමාගමේ වාර්ෂික පාඩුව 2016 3.31 වෙනකන් 2017 3.31 වෙනකන් බිලියන 28ක්. එතකොට මේ බිලියන 28ත් ගෙවන්නේ කොහෙන්ද? අපි ගන්න බදු වලින් ගෙවන්නේ. එතකොට මේ ජනතාවගෙන් ගත්ත බදු ජනතාව කඩේට ගිහිල්ලා හාල් සේරුවක් ගන්න ගියාම පිටි පැකට් එකක් ගන්න ගියාම තේකුරු ටිකක් ගන්න ගියාම සීනි ටිකක් ගන්න ගියාම මේ බද්දක් ගෙවනවා. ඒ නොදන්නව වෙන්න පුළුවන්. ඒක වක්‍ර වේ බද්ද ගෙවනකොට අපේ රටේ ඍජු බදු ගෙවන රාසියක් එකෙන් පැන ගිහිල්ලා තියෙනවා. ඒ නිසා මං හිතන්නේ විධිමත් වැඩපිළිවෙලක් අපිට සකස් කළ යුතු වෙනවා. බදු සම්බන්ධයෙන් හඳුන්වා දෙනවා හා සමානවම බද්දෙන් නිදහස් වෙලා අර විසි වෙලා යන එහෙම නැත්නම් අහකට ගිහිල්ලා බද්ද ගෙවන්න නැතුව රටේ සුරසැප විඳින සමහර කණ්ඩායමක් ඉන්නවා. අන්නේ කණ්ඩායම තේරුම් බේරුම් අරගෙන ඒ අයගේ බද්ද නියමිතාකාරයෙන් ඈත ගෙවිය යුතු බදු මුදල රටේ ආදායමක් හැටියට අරගෙන රටේ වැඩ කටයුතු ටික කරන්න. ඒ නිසා මම හිතන්නේ විශේෂයෙන්ම අපි මේ රටේ ජනතාවට ප්‍රකාශ කරන්න ඕන අපි අධ්‍යාපනයේ නොමිලේ ලබා දෙන්න. අපි සෞඛ්‍ය නොමිලේ ලබා දෙන්න. ඒ විතරක් නෙමෙයි අපේ රජේ පඩිනඩි ටික අපි ගෙවන්නේ. ඊළඟට පාරවල් ටික හදන්නේ. රජේ ගොඩනැගිලි ටික හදන්නේ. අපේ සමෘද්ධිය දෙන්නේ. අපි රජෙන් හදන නිවාස ටික හදන්නේ. ඊළඟට පොහොර සහනාධාරය දෙන්නේ. ඊළඟට කුසිකර්මයේ සඳහා වෙනත් ආකාරයේ සහනාධාරය දෙන්නේ. ඊළඟට දීවරයන්ට අවශ්‍ය කරන සහනාධාර දෙන්නේ. ඒ විතරක් නෙමෙයි අපි විශේෂයෙන්ම වයසක උදවියට ඊළඟට පුංචි ළමයින්ට වෙනත් ආධාර තියෙනවා. ඒ නිසා මේ ආධාර සියල්ලම අරගත්තාම මේ සියලු කොටස් සිද්ධ කරන්නේ බදු වලින්. ඒ නිසා බදු මුදල් කියන එක මේ රටේ තියෙන මේ රටේ ජනතාවකට පුරවැසියෙකුට තියෙන ගෞරවය වැඩපිළිවෙලක්. තමුන්ගේ ගෞරවයක් තමයි තමුන් බදු ගෙවනවා කියන්නේ. තමුන් ගෞරවයෙන් බදු ගෙවුවට පස්සේ තමයි රටක් දියුණු වෙන්නේ. ඒ නිසා මම හිතනවා මම විශ්වාස කරනවා අපේ පාර්ලිමේන්තුවේ සහ අපේ වගකීම තමයි රටේ ජනතාවට නිවැරදිව මේවා හඳුන්වා දීලා ඒ ජනතාවට මේ අඳුන්නා දෙන මේ ක්‍රමවේද එහෙම නැත්නම් මේ බදු මුදල් වලින් රට දියුණු කරන ආකාරය සම්බන්ධව පැහැදිලි කරලා දෙමින් රටේ බදු මුදල් වලින් ලබන ආදායමෙන් නිවැරදි ගමන් මාර්ගයක් සකස් කරන්න ඉදිරි අනාගත පරපුරට අපිට වෙලා තියෙන ප්‍රශ්නවලට මුහුණ දෙන්න නැති විදිහට වැඩපිළිවෙළ සකස් කරන්න. ඒ අනාගතයේ ඒ විදිහට සකස් කරන්න නම් අර පුරුදු කිරීම විනය විශේෂයෙන්ම අවශ්‍ය වෙනවා. අපි දන්නවා ඇමරිකාව වගේ රටක අර ටින් නම්බරයක් දෙනවා. නම්බරයක් දුන්නාම ඒක ඉපදිච්ච දවසේ ඉඳලා එයා පුරුදු වෙනවා. එයාගේ ජීවිතය හැඩගස්ස ගන්න රටේ පුරවැසියෙක් හැටියට එයා කොහොමද රටදායකත්වය ලබා දෙන්නේ? ඊළඟට රටේ පුරවැසියෙක් හැටියට රටෙන් එතුමා ලබා ගන්නේ මොනවද කියලා හඳුනා ගන්න පුංචි කාලේ ඉඳලා. එහෙමනම් වයසට යනතුරු එයාට වැඩපිළිවෙළ සකස් කරලා දීලා තියෙනවා. මොනවද රජෙන් එයාට දෙන්නේ? ඒ විතරක් නෙමෙයි රජ රට වෙනුවෙන් ඒ අය මොනවද කළ යුත්තේ කියන එක හඳුන්වා දීලා තියෙන නිසා මං හිතනවා රටේ අද කොමිෂන් සභා දාලා යොමයක් කරලා දාලා කටයුතු කරන අවස්ථාවේදී අපේ වගකීමක් තියෙනවා බදු සම්බන්ධව නිශ්චිත වැඩපිළිවෙළක් සකස් කරන්න. ඒ වගේම මම ඉල්ලීමක් කරනවා මේ අවස්ථාවේ. අපි මේ නිෂ්පාදන බදු හා අනිකුත් බදු සම්බන්ධව කතා කරන විශේෂයෙන්ම අපි විදේශ රටවල වල සේවය කරන අපේ සහෝදර සහෝදරියෝ විශාල ඒ විදේශ රටවල වල මුදල් ප්‍රමාණයක් අපිට ලබා දෙනවා. විදේශ විනිමය ආරක්ෂා කරගන්න සංචිත ටික ආරක්ෂා කරගන්න අපිට ඉවහල් වෙන්නේ අද මූලිකවම ඒ අය. ඒ නිසා අපිට විශේෂයෙන්ම බදු ගැන කතා කරද්දී මම හිතනවා මම මේ වෙනත් පැත්තකට ගත්ත නිසා ඒකටම තමයි මේක එකතු කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ. අපි ඒ අයට සහන දීලා ඒ අයගේ විදේශයෙන් උපයන මුදල් කොහොමද මේ රටේ ආර්ථිකය සංවර්ධනය කරන්න මේ රටට ගෙන්න ගන්න කියන වැඩසටහන අපි සකස් කරන්න ඕන. එතකොට ඒ අය ගෙවන බදු මුදල් සහ ඒ අය මේ රටට එවන මුදල් එයාට යම්කිසි ශක්තියක් ලබා දෙනවා නම් ඒ අය ලබා දෙන ශක්තිය මගින් අපේ විදේශ සංචිතය වැඩි වෙලා විදේශ විනිය අපිට වැඩියෙන් ගලාගෙන ඇවිල්ලා අපේ රට සංවර්ධනය කරන්න අවශ්‍ය කරන ශක්තිය අපිට ලැබෙනවා. ඒ නිසා ඒකටත් වැඩපිළිවෙළක් සකස් කළ යුතුයි කියලා මම විශ්වාස කරනවා. ඒ නිසා මේ අවස්ථාව මම ගත්තේ හැම දිනෙකම කතා කරා ඒ නිෂ්පාදන බදු ගැන එහෙම නැත්නම් මුද්‍රගාස්තු සම්බන්ධ. හැබැයි මම පොඩ්ඩක් වෙනස් කරලා කතා කරේ හේතුව වර්තමානයේ අද අපිට මුහුණ පාන්න සිද්ධ වෙලා තියෙන ප්‍රධාන ගැටලු වලින් එකක් හැටියට මම දකිනවා රටේ ප්‍රධාන ආදායමක් හැටියට තියෙන බදු මුදල් අය කරගැනීමේදී ජනතාව බදු සම්බන්ධව අරගෙන තියෙන තීන්දුව තියෙන ඉතා නරකයි. ඒ නිසා ජනතාව හරියට පෙළගස්සන්න ඕන අපි බදු මුදල් ගෙවීම අපේ වගකීම. ඒ බදු මුදල් ගෙව්වට පස්සේ ඒ බදු මුදලින් නැවත පෙරලා වැඩ කරන්නේ අපිටමයි. ඒ නිසා අපි මේ ගෙවන සියලු දේ අපිටමයි කියලා ඒ ගෞරවය එයාට බදු මුදල් ගෙවද්දි දෙන ගෞරවය දෙන විදිය වැඩපිළිවෙළක් සහ ඒ ගෞරවය දෙනවා සමානව ඒ ගෙවන බදු මුදලට නැවත පෙරලා ඒ ජනතාව විසින් ලබා දෙන සේවාවල් සම්බන්ධව නිවැරදි ආකාරයේ කියා දීලා විතරක් නෙවෙයි එයට නිවැරදි සේවාවක් ලබා දී වැඩසටහනක් සකස් කළ යුතුයි. ඒක අපේ වත්මන් ආණ්ඩුවේ වගකීම හැටියට මම දක්වන නිසා තමයි ප්‍රකාශ කෙරේ. නිසා ඔබතුමාට බෙහෙවින් ස්තුතිවන්ත වෙනවා අවස්ථාව ලබා දීම සම්බන්ධව මේ අවස්ථාවෙන්.
ස්තුතියි ගරු ආනන්ද අලුත්ගමගේ මන්තුමා.
ගරු සභාපතිතුමනි, මේ අවස්ථාවේදී විශේෂයෙන්ම බදු පැනවීම සම්බන්ධයෙන් අද ගෙනෙන ලද යෝජනා පිළිබඳව කතාවක් නොතිබත් ඔබතුමාගෙන් කරන ඉල්ලීමක් අනුව කෙටියෙන් හෝ අවස්ථාව ලබා දීම පිළිබඳව ඔබතුමාට ප්‍රථමයෙන්ම ස්තුතිවන්ත වෙනවා. විශේෂයෙන්ම මේ පණවන ලද බදු පිළිබඳව සාකච්ඡා කිරීමේදී මුදල් සහ ජනමාධ්‍ය අමාත්‍යතුමා මේ ගේන ලද බදු සහ මුද්‍ර ගාස්තු පිළිබඳව මේ කරන සාකච්ඡාවේදී ඇත්තෙන්ම අපි ප්‍රථම කොට සඳහන් කළ යුතුව තිබෙනවා මංගලව සමරවීර ගරු අමාත්‍යතුමා විවිධ වූ දේශපාලන තලයන් තුළ විවිධ වූ අමාත්‍යංශ ධර්මින් එතුමා මෙතෙක් කාලයක් කරන ලද ඒ කාර්යභාරය තුළදී මුදල් සහ ජනමාධ්‍ය අමාත්‍යවරය හැටියට පත්වීමෙන් පස්සේ ජනතාවල මහා බලාපොරොත්තු රාශියක් තියාගෙන ඉන්නවා එතුමා කෙරෙහි. මේ රටට බදු සහ අනෙකුත් කාරණා කටයුතු සම්බන්ධයෙන් කටයුතු කිරීමේදී ඉතා විනිවිද භාවයෙන් කටයුතු කරන අමාත්‍යවරයෙක් හැටියට, ඒ වගේ මේ යමක් කෙලින් තීන්දුවක් ගන්න පුළුවන් යමක් කිරීමට ශක්තිය තියෙන යමක් කළ කරයි කියන විශ්වාසය තුලින් ජනතාව මහා බලාපොරොත්තු තියාගෙන ඉන්නවා අමාත්‍යතුමා පිළිබඳව. විශේෂයෙන්ම අද සාකච්ඡාවට ගැනුණු කාරණා පිළිබඳවත් ඉන් පිටත කාරණයක් දෙකක් මතක් කිරීම සුදුසුයි මට හැඟෙනවා. විශේෂයෙන්ම බදු පැනවීමේදී ඍජු බදු පැනවීම තුළ මං හිතන්නේ රටට ලැබෙන ආදායම අඩු බවක් ඒ වගේම වක්‍ර බදු වලින් ලැබෙන ආදායම වැඩි බවක් තමයි පේන්න තියෙන්නේ. අගමැතිතුමා වරක් ප්‍රකාශ කරලා තියෙනවා ඍජු බදු සඳහා අඩුම ගානේ 50-60%ක්වත් ඍජු බදු අය කිරීම තුළින් රටේ ආදායම නැංවීම සුදුසු බව. ඒ කෙසේ වෙතත් අද වෙනතුරු කරන ලද කටයුතු වලදී විශේෂයෙන්ම බදු පැනවීමේදී මත්පැන් සහ සිගරට් වැනි ශරීරයට අහිතකර වූ දේවල් වලින් තමයි රටේ මහ පරිමාණයෙන් බදු එකතු වෙන්න කටයුතු පෙළගස්සලා තියෙන්නේ. විශේෂයෙන්ම මේ මත්පැන් සහ සිගරට් වලට පනවන බද්ද තුලින් ලැබෙන ආදායමට වඩා ඒ තුලින් වෙන රෝග සහ විනාශයන් වලට රජය ඊට වඩා වියදම් කළ යුතුව තිබෙන නිසා මේ බදු පනවා මේ කාර්යයන් මේ නිෂ්පාදනයන් ඉදිරියට ගෙන යාමට වඩා හොඳයි. විශේෂයෙන්ම මේ බදු ලබා ගන්නවට වඩා අපි වෙනත් මාර්ග වලට යොමු වෙනවා. මොකද අපි රෝගීන් හැටියට කට්ටියක් රෝගියෝ හැටියට පත් කරලා ඒ තුලින් ලබා ගන්න බදු ආපහු ඒ රෝගය සඳහා අපි ඒ මුදල් ටික වියදම් කරනවා. ඒ වගේම රටේ කීර්තිනාමයට ඒ වගේම රටේ සෞඛ්‍යයට මේ බදු පැනවීම තුලින් වෙන සෙතක් නැ බාධාවල් තමයි ඇති වෙන්නේ. ඒ වගේම ග්‍රාමීය මට්ටමින් ගත්තාම අපි ග්‍රාමීය පරිසරයක ජීවත් වෙන පුරවැසියෝ හැටියට අපි දැකපු දෙයක් තමයි පොල් රහ සඳහා බදු පනවමින් පොල් රාළ නිෂ්පාදනයන් සඳහා රජයේ විවිධ වූ සහයෝගයන් ලබලා දෙනවා. මේ පොල් රාළ නිෂ්පාදනය කිරීම සඳහා මම හිතන්නේ මේ තරම් රාළ නිෂ්පාදනය කිරීම සඳහා අපේ රටේ පොල් තෙලිජ්ජ ඇත්තේ නැහැ. හැබැයි නොයෙකුත් රසායන ද්‍රව්‍යයන් යොදාගෙන පොල් රාළ නිෂ්පාදනය කරනවා, පොල් රාළ බෙදා හරිනවා. දැන් අපි උඩරට කොට්ටාසේ ගත්තාම කොහෙවත් පොල් ගහක මදින තැනක් අපි දැකලා නැහැ. හැබැයි පොල් රාළ මේ ප්‍රදේශවල විශාල වශයෙන් විකිනෙනවා. මේ වතු කම්කරුවන් මේ සඳහා ලෝලීන් හැටියට පත් වෙලා තියෙනවා. ඒ වගේම පල් කර්මාන්තය සඳහා අවසර ලබලා දෙනවා, බදු සහනයන් දීලා දෙනවා, බදු පනවනවා. මේ කර්මාන්තයත් නීතිගත වෙලා ඒ කර්මාන්තය සිද්ධ වෙගෙන යනවා. දැන් ග්‍රාමීය කර්මාන්ත වශයෙන් අපි දැක්ක අපි කුඩා කාලේ මේ රාමදින පුද්ගලයන් ගොවීන් හැටියට රා ටිකක් හදාගෙන මං හිතන්නේ තමන් හදාගන්න එකට වසවිස කවදාවත් මිස් කරන්නේ නැහැ. තමන් එක පානය කරන. අද ගොවියෙකුට රා බෝතලයක් මේ රටේ තියෙන සාමාන්‍ය දෙයක් මේක. මම මේ කරන ප්‍රකාශයක් නෙවෙයි, මිනිස්සුන්ගේ තියෙන මතයක්. මේ ගොවීන් තමන්ගේ කිතුල් මල කපාගෙන ඒකේ වැටෙන තෙලිජ්ජ තුලින් හකුරු ටික තමන්ගේ ගෙදරට හරිය නිෂ්පාදනය කරගෙන අතිරික්තයක් තියෙනවා නම් වෙළඳ පොළට යවලා ඉතිරි කොටසින් අඩුම ගානේ තමන්ට අවශ්‍ය කරන ඒ මත්පැන් ප්‍රමාණය නිෂ්පාදනය කරගන්නවා. මේක වරදවා තේරුම් ගන්න නෙවෙයි මම කියන්නේ, මේ සාමාන්‍ය ගොවියෙක්ගේ වරප්‍රසාදයක්. අද ඒ ගොවියට සිද්ධ වෙලා තියෙනවා තමන් ගහේ මලේ කපලා මේ නිෂ්පාදනයන් තුළ නොයෙකුත් විවිධ වූ නිෂ්පාදනය විනාක්‍රී ටික හදනවා, තව තව හකුරු නිෂ්පාදනය කරනවා, තව වෙනත් අවශ්‍ය කරන නිෂ්පාදනයන් කරනවා. හැබැයි මේ මත්පැන් බොන ගොවියට පිටින් එක ගණ්ඩ සිද්ධ වෙලා තියෙන. ඒක නැත්තම් පොල්ඩර අර නොයෙකුත් විවිධ වූ රසායන ද්‍රව්‍යයන් යොදන පොල්ඩර නැත්තම් විදේශ රටවලින් ගෙනාපු නිෂ්පාදනයන් තමයි ඒ සඳහා පාවිච්චි කරන්න සිද්ධ වෙන්නේ. මෙතනදී ඉතා අඩු මුදලකට ඉතා අඩු ශ්‍රමයකින් තමන්ටේ නිෂ්පාදනයන් කරගන්න තියද්දී නොවිවිධ වූ බලපෑම තුළ අඳුරා නොගත් යම් යම් කාරණා තුළ මේ ගොවියට මේ වරප්‍රසාදය ලැබිලා නැහැ. එනිසා මම ගෞරවයෙන් යෝජනා කර සිටිනවා මේ කිතුල් නිෂ්පාදකයන් සඳහා මේ වරප්‍රසාදය ලබලා දෙන්න අවශ්‍ය වෙනවා. මට අපිට මතකයි මම හැන්සාඩ් වාර්තාවක් කියවලා තුන 1970 ගණන් වල පාර්ලිමේන්තුවේ ඇන්නම් පෙරරා කියන මුදල් අමාත්‍යතුමා ඒ සඳහා අවසරය ලැබලා තිබ්බා කිතුල් කර්මාන්තය දිනු කිරීම සඳහා. ඊට පස්සේ විවිධ වූ පත්තුණු රජයන් තුලින් නොයෙකුත් බලපෑම් ඉෂ්ට කරමින් අද මේ කර්මාන්තය කඩා වැටීමට පත් වෙලා තිනවා. කිතුල් නිෂ්පාදනයන් කිරීම තුළ රටට විශාල ආදායමක් ලබා ගන්න පුළුවන්. මේ සියල්ල කඩා වැටිලා තියෙනවා. ඒ වගේම ගොවියන් සඳහා විවිධ වූ වරප්‍රසාද දුන අද මේ රටේ මේ හා සම්බන්ධව මේ නිෂ්පාදනයන් හරහා සම්බන්ධවම කරන කටයුතු වලදී ගොවිතැන් කරන ඒ ගොවියන්ට අද ගොවිතැන් කරගන්න බැරි වෙලා තියෙනවා. මොකද ප්‍රධානම හේතුව මේ සත්තුන්ගෙන් හානිය. රෑට රිලව්, දවල්ට රෑට ඌරෝ, දවල්ට රිලව්. මේ සඳහා මං හිතන්නේ මේ රජයන් තුලින් යම් කිසි තීන්දුවක් නොගත්තොත්, මේක කොළඹ ඉන්න AC කාමරේ ඉන්න නිලධාරීන්ට මේක වැදගත් නොවුනට ගමේ ඉන්න ගොවියන්ට ඉතා වැදගත් වෙනවා. ගොවියෝ ඉතා අසරණ තත්ත්වයට පත් වෙලා තියෙන්නේ. අද වාහනයක කණ්ණාඩියක් තියන්නේ නැහැ, ගෙදරක උළු කැටයක් තියන්නේ නැහැ. මේ ඇතුළට සත්තු රිංගලා. ඒ වගේම රෑට එළියට යන්න බෑ. ගමක මිනිහෙකුට ගොවිතැනක් කරලා ගොවිතැන් පොලේ රෑට ඉන්න බෑ. ඌරන්ගෙන් විනාශය, දවල්ට රිලවුන්ගෙන් ඒගොල්ලෝ මොනරු සහ අනිකුත් සත්වයින්ගෙන් විනාශයක් නැති වෙනවා. ඒක නිසා මේ සඳහා යම්කිසි වැඩපිළිවෙලක් එතුමා අපේ ගරු මුදල් සහ ජනමාධ්‍ය අමාත්‍යතුමාට මේ යම් යම් කාරණා අදාළ නොවුනට මං හිතන්නේ එතුමා මේ රජයේ ප්‍රධාන අමාත්‍යවරයෙක් හැටියට, ඒ වගේම තීන්දුව කෙලින් ගන්න පුළුවන් අමාත්‍යවරයෙක් හැටියට කැබිනට් වල සාමූහික තීන්දුව ගන්නකොට එතුමටත් මේ පිළිබඳ සාකච්ඡා කිරීමට අවස්ථාව තිබෙන නිසා මම ඉතාම ගෞරවයෙන් එතුමට සිහිපත් කරනවා. මේ සුළු කර්මාන්තයන් සඳහා, සුළු නිෂ්පාදනයන් සඳහා යම් කිසි බද්දක් පැනවුවට කිසි ගැටලුවක් ඇත්තේ නැහැ. ඒ බදු මුදල ගෙවලා හෝ මේ රටේ සම්පත් ප්‍රයෝජනයට ගැනීම සඳහා යම් කිසි වැඩපිළිවෙලක් සකස් කරන නම් ඉතාම යෝග්‍යයි කියන කාරණේ ප්‍රකාශ කර සිටමින් හදිසිය හෝ මට මේ අවස්ථාව ලබා දීම පිළිබඳව ඔබතුමාට ස්තුති කරමින් අනහිර නොයි ස්තුති.
ස්තුතියි. අද දින න්‍යායපත්‍රයේ අංක 1 යෝජනාවට සභාව එකඟද?
අයි.
අංක 2 යෝජනාවට සභාව එකඟද?
අයි.
අංක 3 යෝජනාවට සභාව එකඟද?
අයි.
අංක 4 යෝජනාවට සභාව එකඟද?
අයි.
සභාව කල් තැබීම. ගරු සභානායක
පාර්ලිමේන්තුව ඉට පෙරවරු 9:30 දක්වා.
පාර්ලිමේන්තුව හෙට පෙරවරු 9:30ට යළි රැස්වේ.